விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 7.
எனது அருமை அன்புள்ளங்களே, 2004 தமிழக கடற்கரை பகுதிகளை தாக்கிய சுனாமி நம் நினைவுகளில் இன்னும் பதிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 26 ஞாயிறு திருக்குடும்ப திருநாள் அன்று வேளாங்கண்ணி திருத்தலத்தில் திருப்பலியை முடித்துவிட்டு கடற்கரைக்குச் சென்ற பல குடும்பங்களை அந்த சுனாமி கடலோடு அடித்துச் சென்றது. திருத்தலம் சென்றவர்களுக்கு ஏன் இந்த கொடூரம்? அன்பு இதயங்களே, திருத்தலங்களுக்கு செல்லும் பலர் சாலை விபத்தால், நெரிசலால், இன்னும் பல காரணங்களால் உயிரிழப்பதை பற்றி கேள்விப்படும் போது நம்மில் பல கேள்விகள் எழுகின்றன. பொதுவாகவே துன்பங்களின் உச்சியில் கடவுளை தேடுவோம். அதுவும் புனித தலங்களில் நடக்கும் விபரீதங்களுக்கு கடவுள் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டுமென்று பெரிதும் எதிர்பார்ப்போம். நாம் எதிர்பார்த்த பதில்கள் வராத நேரங்களில் நாமே சில விளக்கங்களையும் தருவோம்.
அன்பு நெஞ்சங்களே, சுனாமி முடிந்து பல மாதங்கள் ஆனவின் என் நண்பர் ஒருவர் வேளாங்கண்ணியில் அன்று நடந்ததை பற்றி என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் வேளாங்கண்ணியில் பல மொழிகளில் திருப்பலிகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கும். ஒரு மொழிக்கான திருப்பலி முடிந்தது. அந்த மொழியைச் சேர்ந்தவர்கள் கடற்கரைக்குச் சென்றனர். மற்றொரு மொழிக்கான திருப்பலி ஆரம்பமானது. அந்த நேரத்தில் சுனாமி தாக்கியது. ஒரு மொழி பேசுபவர்களை கோவிலுக்குள் அழைத்துச் சென்ற இறைவன் ஏன் வேறொரு மொழி பேசுபவர்களை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றார் என்ற கேள்வியை என் நண்பர் எழுப்பினார். நண்பரின் இந்த கூற்றை, இந்த கேள்வியை கேட்டு எனக்குள் வருத்தமும் சிறிது எரிச்சலும் எழுந்தன. மொழி வாரியாக கடவுள் பாகுபாடுகள் பார்க்கின்றவரா? கடவுள் மேல் இப்படியெல்லாம் பழிகள் சுமத்த வேண்டுமா? நம் மனித அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளில் கடவுளை புகுத்தி விடுகின்றோம்.
அன்பு இதயங்களே, நாம் புரிந்து கொள்ள கடினமான உண்மைகளில் ஒன்று மாசற்றவர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள். நல்லவர்களுக்கு வரும் துயரங்களை விளக்க மதங்களும் கலாச்சாரங்களும் பல்வேறு வழிகளில் முயன்று வருகின்றன. பழம்பெரும் கிரேக்க ரோமானிய கலாச்சாரங்களில் தேவர்கள் மனிதர்களை பகடை காய்களாக அல்லது கைப்பாவைகளாக பயன்படுத்துவதே மனித துன்பங்களுக்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. சிறுவர்கள் வைத்து விளையாடும் பூச்சிகளைப் போல் நாம் கடவுளர்களின் கைகளில் இருக்கின்றோம், அவர்கள் தங்கள் விருப்பம் போல் நம்மை கொல்கின்றனர் என்ற வார்த்தைகள் ஷேக்ஸ்பியர் எழுதியுள்ள கிங் லியர் என்ற நாடகத்தில் இடம்பெற்றுள்ளன.
அன்பு நெஞ்சங்களே, நாம் சிந்தித்து வரும் யோபு நூலில் நீதிமானாகிய யோபுக்கு வந்த துயரங்களுக்கு காரணம் தேடிய இந்நூலின் ஆசிரியர் இறைவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே நிகழ்ந்த ஒரு போட்டியாக, ஏறத்தாழ ஒரு விளையாட்டாக அதை சித்தரித்துள்ளார். இறைவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே நிகழும் இப்போட்டி போலவே இந்திய மரபில் அரிச்சந்திரன் கதையிலும் போட்டியொன்று இடம்பெறுவதை நாம் அறிவோம். அரிச்சந்திரன் நெறி தவறாதவர் என்று இந்திரன் சபையில் வசிட்டர் கூறுகின்றார். விசுவாமித்திரர் மறுக்கின்றார். அரிச்சந்திரனை சத்தியம் தவறச் செய்கின்றேன் என சபதம் செய்யும் விசுவாமித்திரர் செயலில் இறங்குகின்றார். இதோ யோபுக்குரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்று இறைவன் அனுமதி தந்ததும் சாத்தான் செயலில் இறங்குகின்றான். யோபின் உடைமைகள், பணியாளர்கள், இறுதியில் புதல்வர் புதல்வியர் அனைத்தையும் சாத்தான் அழிக்கின்றான். இந்த அழிவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக 4 செய்திகளாக யோபை வந்தடைகின்றன.
ஆண்டவனே இறைவா, வேண்டுதலை கேளாய், என் மீது அன்பு கொண்டு உனையீந்தவா, மண் மீது எல்லார்க்கும் உயிரானவா, உனையீந்தவா உயிரானவா. ஆண்டவனே இறைவா, வேண்டுதலை கேளாய்.
எனதருமை அன்புள்ளங்களை, யோபை வந்தடைந்த 4 செய்திகளையும் ஆய்வு செய்யும் போது அவை மனிதர்களாலும் இயற்கையாலும் மாறி மாறி வந்து சேர்ந்த அழிவுகள் என்பது தெளிவாகின்றது. முதல் அழிவு செபாயர் இனத்தவரால் உருவானது. இரண்டாவது அழிவு விண்ணிலிருந்து விழுந்த நெருப்பு, அதாவது மின்னல் வடிவில் வந்து சேர்ந்தது என்பதை உணர்கின்றோம். மூன்றாவது அழிவு கல்தேயரின் தாக்குதலால் வந்தது. இறுதியில் பெரும் காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்துவிட்டனர் என்ற செய்தி யோபை அடைகின்றது. அன்பு இதயங்களே, மனிதர்களின் தாக்குதல், இயற்கையின் சீற்றம் என்ற வழிகளில் யோபின் வாழ்வில் இழப்புகள் உருவானது போல், நாமும் வாழ்வில் அடுத்தவரின் செயல்களால் அல்லது இயற்கையின் விளைவால் இழப்புகளை உணர்ந்துள்ளோம்.
அன்பு நெஞ்சங்களே, இவ்வேளையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக சந்தித்துள்ள இழப்புகளை நம் மனங்கள் அசை போடுகின்றன. சென்ற ஆண்டு வரலாறு காணாத பெருவெள்ளத்தையும் இவ்வாண்டு வார்தா புயலையும் தமிழக மக்கள் சந்தித்தனர். இயற்கையின் இடர்கள் போதாதென்று மத்திய அரசு கொணர்ந்த பணத்தட்டுப்பாடு, மாநில முதலமைச்சரின் மர்ம மரணம், தங்கள் அறவழி போராட்டத்தால் உலகை வியக்க வைத்த தமிழக இளையோர் மீது காரணம் ஏதுமின்றி காவல்துறையால் நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான வன்முறை, கடந்த சில நாட்களாக தொடரும் அரசியல் குழப்பம், கச்சா எண்ணெய் கடலில் கலப்பு என்று தமிழக மக்களை வதைக்கும் துயரங்கள், மனிதர்களால் உருவான கொடுமைகள், இயற்கை இடர்களுக்கு எளிதில் விடைகள் கிடைக்காது என்பதை நாம் அறிவோம். ஆனால் மனிதர்களால் விளைந்துள்ள துயரங்களுக்கும் விடைகள் கிடைக்காமல் தமிழகம் நிலை குலைந்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத அவலம்.
அன்பு இதயங்களே, இயற்கை வழியாகவும் மனிதர்கள் வழியாகவும் தன் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்த யோபு அந்த துயரங்கள் நடுவிலும் பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை என்று முதல் பிரிவு நிறைவடைகின்றது. யோபிடம் காணப்பட்ட இந்த உறுதி இறைவனை பெருமையடைய செய்கின்றது, சாத்தானையோ அடுத்த திட்டம் தீட்ட வைக்கின்றது. யோபு நூல் முதல் பிரிவில் சொல்லப்பட்டது போலவே இரண்டாம் பிரிவின் துவக்கத்திலும் இறைவன் தெய்வ புதல்வர்களோடு இருந்த வேளையில் சாத்தான் அங்கு வந்து நின்றான். நேர்மையாளரான தன் ஊழியன் யோபை பற்றி சாத்தானிடம் இறைவன் பெருமையோடு பேசினார். அங்கு தொடர்ந்து நிகழ்ந்ததை நாம் இரண்டாம் பிரிவில் இவ்விதம் வாசிக்கின்றோம். அப்போது ஆண்டவர் சாத்தானிடம்,
என் ஊழியன் யோபை பார்த்தாயா? காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாக நிலைத்துள்ளான்
என்றார். சாத்தான் மறுமொழியாக ஆண்டவரிடம்,
தோலுக்கு தோல், எவரும் தம் உயிருக்காக தமக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பார். உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கைவையும், அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை இழித்துரைப்பது உறுதி
என்றான். ஆண்டவர் சாத்தானை நோக்கி,
இதோ அவன் உன் கையிலே, அவன் உயிரை மட்டும் விட்டு வை
என்றார். சாத்தானும் ஆண்டவரின் முன்னின்று புறப்பட்டு போனான். அவன் யோபை உள்ளங்கால் முதல் உச்சன் தலைவரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான். அன்பு நெஞ்சங்களே, உள்ளங்கால் முதல் உச்சன் தலைவரை கொடிய துன்பத்தை அனுபவிக்கும் யோபுவிடம் அவரது மனைவி இறைவனை பழிக்க தூண்டுகின்றார். அவருக்கு யோபு கூறும் பதில் உன்னத எண்ணங்களை விதைக்கின்றன.
யோபு நூல் பிரிவு 2. அப்போது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கின்றீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகின்றாய். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை.
தன் உடைமைகள் உறவுகள் அனைத்தையும் இழந்த வேளையில்,
ஆண்டவர் அழித்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக
என்ற உன்னத வார்த்தைகளைச் சொன்ன யோபு தன் உடலில் வேதனையை அனுபவித்த வேளையில்,
நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது
என்ற கேள்வியின் வழியே துயரங்களை ஏற்றுக்கொள்வதற்கு உயர்ந்ததொரு கண்ணோட்டத்தை வழங்கியுள்ளார். அன்பு இதயங்களே, தன் மனைவியை எளிதில் அமைதிப்படுத்திய யோபு அடுத்ததாக எலிப்பாசு, பில்தாது, சோப்பார் என்ற தன் மூன்று நண்பர்களை சந்திக்கின்றார். இந்த சந்திப்பில் பரிமாறப்படும் எண்ணங்கள் யோபு நூலின் ஒரு முக்கிய பகுதியாக அமைந்துள்ளது. இந்த பகுதியில் நம் தேடல் பயணம் இனி தொடரும்.
நெஞ்சிலே மஞ்சம் கொண்ட குறைகள் தம்மிலே, நிம்மதி என் வாழ்வில் நிழலானதே. தஞ்சமே நீ எனவே வந்த நாளிலும், விஞ்சிடும் பலவீனம் என்னை வாட்டுதே, கெஞ்சிடும் குரல் கேட்டு இரக்கம் கொள்ளாயோ, நஞ்சென என்னை தாக்கும் குறைகள் தீராயோ, இறைவா 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 இறைவா, எனக்கு போதும் உன்னருள், எனக்கு போதும் உன்னருள், உன்னருள் எனக்கு போதுமே. ஆண்டவனே இறைவா வேண்டுதலை கேளாய், என் மீது அன்பு கொண்டு உனையீந்தவா, மண் மீது எல்லார்க்கும் உயிரானவா, உனையீந்தவா உயிரானவா.
இன்றைய திவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.